بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري إمام أبو جعفر الطحاوي رحمه الله அவர்களுடைய عقيدة أهل السنة والجماعة என்ற நூலை படித்து வருகின்றோம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய அல் குர்ஆன், இது அவருடைய பேச்சு படைக்கப்பட்ட ஒன்றல்ல என்ற விஷயங்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய பாடத்திலே முஅ்தஸில் கொள்கையைச் சேர்ந்த ஒரு மனிதர், அதாவது அல் குர்ஆன் படைக்கப்பட்டது, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், குர்ஆனை கற்றுச் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய காரிகளில் ஒருவராகிய அபு அம்ர் இப்னு அல் அலா அவர்களிடத்திலே வக்கல்லமல்லாஹு மூசா தக்லீமா என்ற வசனத்தை, வக்கல்லமல்லாஹ மூசா, அல்லாஹுவிடத்தில் மூசா பேசினார் என்று ஓதிவிட்டால் இந்த பிரச்சனை இருக்காது என்பதாக அவர் கூறிய போது, இந்த வக்கல்லமல்லாஹு மூசா என்ற வசனம் 4வது அத்தியாயத்தில் 164வது வசனம், 4வது அத்தியாயத்தில் 164 சூரா நிசால. அதற்கு பதிலாக இமாம் அபு அம்ர் அவர்கள் கேட்டார்கள், சரி, இந்த வசனத்தில் நீ சொல்வதை போல இப்படி ஒருவர் ஓதிவிட்டாலும் கூட ஓதக்கூடாது. ஏன்னா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓதலை, சஹாபாக்கள் அப்படி ஓதலை, ஒரு கால் நீ அப்படி வைத்துக் கொண்டாலும் சூரத்துல் ஆராப் 7வது அத்தியாயத்தில் 143வது வசனம், 7வது அத்தியாயத்தில் 143வது வசனத்தில், வலம்மா ஜா மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு, மூசா நம்முடைய குறிப்பிட்ட நேரத்திற்கு, நாம் குறிப்பிட்ட இடத்திற்கு நம்மிடம் வந்தபோது, வகல்லமஹு ரப்புஹு, அவரிடம் அவருடைய ரப்பு பேசினான், வகல்லம ஹு ரப்பு ஹு, கல்லம பேசினான், ஹு அவரிடம், ரப்பு ஹு அவருடைய இறைவன், இந்த வசனத்தில் நீ எப்படி ஓதுவாய் என்று அவரிடம் கேட்டபோது அந்த மனிதர் திகைத்து விட்டார், பதில் சொல்ல முடியாமல். அப்ப இந்த இடத்தை தான் நம்ம விளக்கும் போது சொன்னோம், யாரெல்லாம் வழிகட்ட கொள்கையில் இருக்காங்களோ அவர்கள் எங்கேயாவது அவர்களுடைய வழிகேடான சிந்தனைகளுக்கு குர்ஆன்ல இடம் கிடைக்குமா என்று தேடி அலைவார்கள், புரியுதா? அப்படி எங்கேயாவது வெளிப்படையான ஒரு இடத்தை வைத்துக் கொண்டு வாதம் செய்வார்கள், அடுத்துள்ள நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்களை அவர்கள் மறந்து விடுவார்கள், புறக்கணித்து விடுவார்கள். சரியா? அப்ப குர்ஆனில் இருந்து நமக்கு மிக உறுதியாக தெளிவாக கூடிய ஒரு விஷயம், அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன், அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன், பேசுதல் என்பது அவனுடைய உயர்ந்த தன்மைகளில் ஒன்று, புரியுதா? இப்ப அது பற்றி வரக்கூடிய வசனங்களை தான் இன்று நாம் பார்ப்போம் என்பதாக நேற்று உங்களுக்கு கூறினோம். சூரா யாசின் 58வது வசனம், சலாம் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம், சலாம் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம், சொர்க்கவாசிகளே உங்கள் மீது ஈடேற்றம் உண்டாகுக, சலாம் உங்கள் மீது ஈடேற்றம் உண்டாகுக, கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம், இந்த சலாம் என்ற வார்த்தை பேரன்புடைய இரக்கமுடைய ரப்பின் புறத்திலிருந்து சொல்லப்படும், கௌலன் சலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம், கௌலன், கௌல் என்றால் என்ன, சொல், சொல்லப்படுதல், பேசுதல், அப்ப சலாம் என்று ரப்பின் புறத்திலிருந்து சொல்லப்படும். இதிலிருந்து என்ன விளங்குது நமக்கு, அல்லாஹு தஆலா சலாம் சொல்லுவான் யாருக்கு, சொர்க்கவாசிகளுக்கு, புரியுதுங்களா? வேற யாரும் கிடையாது, மலக்குகள் கிடையாது, அல்லது சொர்க்கத்தில் உள்ள வேற யாருமே கிடையாது, யார் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்வதாக வந்திருக்கிறது. அப்ப இந்த ஆயத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம், நம்முடைய ரப்பாகி அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன், பேச்சு என்பது அவனுடைய சிபத்துகளில் உள்ள ஒரு சிபத்து. அதே போல சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 77வது வசனம், 77வது வசனம் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ அய்மானிஹிம் ஸமனன் கலீலா உலாயிக லா கலாக லஹும் ஃபில் ஆகிரத்தி ولا يكلمهم الله ولا ينظر اليهم. யார் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தங்களையும் அல்லாஹ்விற்கு செய்த சத்தியங்களையும், இப்ப அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தங்கள் அல்லாஹ்விடம் செய்த சத்தியங்கள் என்று சொன்னால், அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவேன், உன்னுடைய வேதத்தை நான் மறைக்க மாட்டேன், உன்னுடைய வேதத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நானும் அறிந்து கொள்வேன், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள். இன்னொன்று இருக்கிறது, அல்லாஹுவினுடைய பெயரை கூறி அடியார்கள் அடியார்களிடத்தில் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம். இப்போ ஒரு திருமணம் நடக்கிறது, ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கல் நடக்கிறது, நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மத்தியஸ்தரை வச்சு நம்ம சுமூகமாக ஒரு பத்திரம் எழுதிக்கிறோம், நீங்கள் இப்படி நடக்கணும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. இது எல்லாம் அடியார்களுக்கு மத்தியில் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள். அந்த ஒப்பந்தங்களை எழுதும்போது முஸ்லீம்கள் என்ன வார்த்தையை எழுதுகிறாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ இந்த மாதிரி அடியார்கள் தங்களுக்குள்ளார செய்து கொள்ளக்கூடிய கொடுக்கல் வாங்கல், திருமண விவாகரத்து, இந்த மாதிரியான ஒப்பந்தங்களும் இது அல்லாஹுவிற்கு நம்ம செய்து கொடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு எழுதப்படுகின்ற காரணத்தினால. அப்ப இந்த ஒப்பந்தங்களையும் நாம் மீறக்கூடாது, முறிக்கக்கூடாது. புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சத்தியம்னா சக்கர பொங்கல்ங்கிறாங்க, பொய்யான வாக்குகளை சொல்றாங்க. அல்லாஹ் மேல சத்தியமா நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க நான் இப்படி செய்யறேன்னு வாக்கு கொடுப்பாங்க, எழுதிப்பாங்க, செஞ்சுப்பாங்க எல்லாம். கடைசியில் ஆமா எழுதணும், ஒரு காலத்தில் எழுதணும், இப்ப அதெல்லாம் பார்க்க முடியுமா, போங்க போங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். புரியுதா? இது எவ்வளவு பெரிய பாவங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாட சம்பந்தப்பட்ட விஷயமும் இதுல இருக்கு. யார் அல்லாஹுடைய வாக்குகளையும் அல்லாஹுடைய ஒப்பந்தங்களையும் அல்லாஹுக்காக செய்யப்பட்ட சத்தியங்களையும் அவர்கள் விற்று விடுகிறார்களோ அற்ப லாபத்துக்காக. இப்ப ஏன் மக்கள் ஒப்பந்தங்களை மீறுறாங்க? காசு பணத்துக்காக வேண்டி. புரியுதா? அவங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் மீறிடுவாங்க, அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் பொழுது, ஒப்பந்தம் செய்து கொண்டவர்களில் ஒருத்தங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் போது உடனே அவர் என்ன நினைப்பாரு? அடுத்தவருக்கு ஏன் கொடுக்கணும்? இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணாங்க, ஒருத்தர் காசு கொடுத்தாரு, ஒருத்தர் உழைக்கிறாரு. உழைக்கிறவர் கஷ்டப்பட்டு உழைச்சி லாபத்தை பெருக்கிக்கிட்டே இருக்காரு. அப்போ என்ன நினைக்கிறாரு? அவனுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ காசு கொடுக்கணும்? அவன் சும்மா காசு மட்டும் தானே கொடுத்தான், தூங்கிக்கிட்டே இருக்கானே, அப்போ தப்பு கணக்கு காட்டும், லாபம் இல்லைன்னு காட்டுவோம், அல்லது லாபத்தை குறைச்சு காட்டுவோம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இன்றைக்கு தினைக்கும் அதான் நடக்குது. புரியுதா இல்லையா? நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் வர மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டதற்கு பிறகு நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் இதெல்லாம். இப்படி யார் செய்கிறார்களோ மறுமையில் இவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. மறுமையில் இவங்களுக்கு சொர்க்கமே கிடையாது. வலா யு கல்லி முஹுமுல்லா, இதுதான் நம்ம பாடத்தினுடைய இந்த இடம். வலா யு கல்லி முஹுமுல்லா, அல்லாஹு தாலா இவர்களிடம் பேச மாட்டான். எப்படி வருது? அல்லாஹு தாலா இவர்களிடம் பேச மாட்டான். வலா யு கல்லி முஹுமுல்லா வலா யன்ஸுரு இலைஹிம், இவர்களை அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான் என்று வருது. சரியா? இப்ப இந்த இடத்துல பாவிகளை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அந்த பாவிகளிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பாவிகளிடத்தில் அல்லாஹு தாலா பேசாமல் இருப்பது அது அவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாது. இப்ப ஒரு தாயிடத்துல அம்மா, ஒரு பிள்ளை இடத்துல அம்மா பேசாம இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி மனசு கஷ்டமா இருக்கும்? நல்ல பிள்ளையா இருந்தா இந்த காலத்துல போ சரி நான் பேசாம இருக்கு நல்லதுன்றும். அந்த காலத்துலலாம் அத்தா பேசாமல் இருந்தாங்க, அம்மா பேசாமல் இருந்தாங்கன்னா பிள்ளைங்களாம் ஏம்மா பேச மாட்டியா, அம்மா அத்தா பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி அத்தாவை சுற்றி சுற்றி வருங்க. இப்போ காலத்தில் எப்பா முசீபத்து, என்ன நீ பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிற காலமாக இருக்குது இல்லையாம்மா? விஷயத்துக்கு வாங்க. இப்போ ஒலா யு கல்லி முகமுல்லா, அல்லாஹ் அவர்களிடத்தில் பேச மாட்டான். அப்போ பாவிகளிடத்தில் அல்லாஹ் பேசாமல் இருப்பது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை. ரப்பே ரப்பேன்னு அழைக்கிறாங்க. இந்த துன்யால அல்லாஹுத்துல ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னான், ஆனா அவங்க சொல்லல இல்லையா? வெறும் ஒரே ஒரு கோரிக்கையை தான் அல்லாஹ் வச்சான், ஏத்துக்கொள்ளல. நாளைக்கு மறுமையில வந்து யாரப் யாரப்னு கத்து கத்துன்னு கதறுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், என்னிடத்திலே பேசாதீர்கள், விலகி செல்லுங்கள், புரியுதுங்களா, இழிவடையுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை விரட்டி விட்டுவான். அப்ப பாவிகளிடத்துல அல்லாஹ் பேசாமல் இருப்பது அந்த பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனை என்று நம்ம இந்த வசனத்தில் அறியும் போது, இதே இந்த இடத்துல இதற்கிலிருந்து இன்னொரு கருத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அது என்ன கருத்து சொல்லுங்க பார்க்கலாம். பாவிகளிடத்தில் அல்லாஹு தஆலா பேச மாட்டான் என்று சொல்லும் பொழுது அப்ப அதிலிருந்து என்ன விஷயம் நமக்கு தெரியுது, நல்லவர்கள் சொர்க்கத்தில் உள்ளவர்களிடத்துல அல்லாஹ் பேசுவான். பாவிகளுக்கு அல்லாஹ் பேசாமல் இருப்பது ஒரு பெரிய தண்டனை என்றால், நல்லவர்கள் மூமின்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள்லேயே பெரிய இன்பம் என்ன, அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசுவதும் அல்லாஹுவை பார்ப்பதும். புரியுதா இல்லையா? இதுதான் இமாம் அவங்க சொல்றாங்க, அஃதலு நஈமி அஹ்லில் ஜன்னா ருஹ்யத்து வஜ்ஹிஹி தபாரக வ தஆலா வ தக்லீமுஹு லஹும். அதாவது பாவிகளிடத்திலே அல்லாஹ் பேச மாட்டான், புரியுதா என்று வரும் பொழுது, புரியுதா, அப்ப நல்லவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுவான். இப்ப பாவிகளிடத்திலே அல்லாஹ் பேசாமல் இருப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனை என்பதை அல்லாஹ் உணர்த்தும் பொழுது, நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்பங்களிலேயே பெரிய இன்பம் எதுவாக இருக்கும். இதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய சஹீஹ் கிரந்தத்தில் அல்லாஹ் பேசுவான் என்ற அந்த ஹதீஸுகளை எல்லாம் கொண்டு வரும் பொழுது, பாவிகளிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான்ங்கிற ஹதீஸுகளை கொண்டு வராங்க, அப்புறம் நல்லவர்கள் மூமின்களிடத்தில் அல்லாஹ் பேசுவான்ங்கிற ஹதீஸை கொண்டு வந்து என்ன விஷயத்தை நமக்கு புரிய வைக்க அவர்கள் விரும்புகிறார்கள், எப்படி பாவிகளுக்கு அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசாமல் இருப்பது ஒரு பெரிய தண்டனையோ, மூமின்களிடத்திலே அல்லாஹ் பேசுவது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய, இன்னைக்கு துன்யாவில் தான் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரிலாம் துன்யாக்காரங்க விரும்புகிறாங்களே, பெரிய அவங்கள்ட்ட போய் பேசுறது, அப்புறம் இப்போ வந்து ஃபேஷன் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறது, என்ன மண்டையில் போட்டு ஒரு எடுத்துக்கிறது, எப்படி மக்கள் ஆசைப்படுறாங்க இல்லையா, எவ்வளோ பெருமைப்படுறாங்க, எல்லாம் குப்பை. அல்லாஹும் அல்லாஹிற்கு பிறகு அல்லாஹுடைய நபிமார்கள், இவங்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இருக்காங்களா? இல்லை. நாளைக்கு நம்ம அல்லாஹை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில், அந்த அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுவான், சலாம் சொல்லுவான் நமக்கு, புரியுதா, நம்மள்கிட்ட பேசுவான், அவனுடைய ரஹமத்தை நமக்கு கொடுப்பான், அவனுடைய ரிதுவான் பொறுத்தத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். எப்பேர் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க, கற்பனையிலே கொண்டு வர முடியுமா? சுபஹான் அல்லாஹ். அப்ப எவ்வளவு பெரிய நேமத் அது, புரியுதா இல்லையா? இந்த முட்டாள்கள் சொல்றாங்க அல்லாஹ் பேச மாட்டான்னு சொல்லி, யாரு முஅத்தஸிலாக்கள், அல்லாஹ் பேச மாட்டான் என்றா அப்ப பாவிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு, புரியுதா? அப்ப நல்லவர்களிடத்திலயும் அல்லாஹ் பேச மாட்டான்னு சொன்னா அப்ப இவங்க தண்டனையில ரெண்டு பேரும் சமமாயிடுவாங்களே, விளங்குல உங்களுக்கு? பாவிகளிடத்துல அல்லாஹ் பேச மாட்டான்னு இருக்குது, அப்ப நல்லவர்களிடத்துல பேசுவான்னு வருமா இல்லையா? கண்டிப்பா வரணும், புரியுதா இல்லையா? அப்ப நீ சொல்றபடி அல்லாஹ் பேசவே மாட்டான்னு சொன்னா அல்லாஹ் பாவிகளிடத்தில் பேசாமல் இருப்பதை ஒரு தண்டனையாக எப்படி சொல்லுவான்? பேசிக் கொண்டிருப்பவர்கள் பேசாம இருந்தாதான் அது வந்து பிரச்சனையாகும். இப்ப கல், இந்த கல் என்கிட்ட பேச மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஊசு பேல கல் பேச மாட்டேங்குது, எங்க அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, எங்க அண்ணன் பேச மாட்டேங்கிறாங்க, என் தங்கச்சி பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி, ஏன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்லையாம்மா? புரியல உங்களுக்கு? இங்க இருந்து வந்தவொடனே ஒரு மேடம் சொல்றாங்க, அக்கா இந்த பாருங்க அக்கா இந்த சேர் என்கிட்ட பேசவே மாட்டேங்குதுக்கா, நானும் இத்தனை நாளா ஸ்கூலுக்கு தாராளதாக வந்துகிட்டே இருக்காக்கா, ஏன்க்கா பேச மாட்டேங்குது, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க தானே, இப்படி பாப்பீங்க, என்னமாச்சு உனக்கு, நல்லதானே இருந்த நீனே, புரியுதா இல்லையாமா? அப்ப இவங்க சொல்றபடி அல்லாஹ் எப்போதுமே பேச மாட்டான்னு இருந்தா எதுக்கு குறிப்பா காஃபிர்களை சுட்டி காட்டி காஃபிரிடத்துல அல்லாஹ் பேச மாட்டான்னு அல்லாஹ் சொல்லுவான், புரியுதா இல்லையா? இரண்டாவது, காஃபிர்களிடத்திலே அல்லாஹ் பேச மாட்டான் என்று சொன்னதிலிருந்து மூமின்களிடத்திலே அல்லாஹ் பேசுவான் என்பது நமக்கு புரிய வருகிறது. அப்ப பேச்சு என்பது அல்லாஹுடைய சிஃபத்து, அல்லாஹுடைய தன்மைகள்ல ஒன்று, அது அல்லாஹு தாலா அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய இன்பங்கள்ல ஒரு இன்பம். அல்லாஹு தாலா தனது அடியார்களிடத்துல பேசுவது அதை விட ஒரு பெரிய இன்பம் சொர்க்கத்தில் இருக்க முடியாது. அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பது, அல்லாஹ்விடத்துல பேசுவது, அல்லாஹுடைய பொருத்தத்தை உணர்வது, புரியுதுங்களா? சரி, இப்ப இந்த இடத்துல கவனிங்க, குர்ஆன்ல ஒரு சில வசனங்கள் இருக்கு, அந்த வசனத்தை வைத்து இந்த முட்டாள்கள் குரான் வந்து படைக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய பேச்சு கிடையாது என்பதாக மறுக்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எங்கேயாவது அவங்களுடைய நஃப்ஸுக்கு தகுந்த மாதிரி இடம் வருதா என்பதாக தேடுவாங்க. தேடிக்கொண்டு அதுக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை கொடுத்துட்டு அந்த வசனத்தை தங்களுடைய கூற்றுக்கு ஆதாரமா வைத்துக் கொள்வார்கள். புரியுதா இல்லையா? இப்ப குரான்ல நிறைய இடங்கள் இருக்கு, அதுல ஒரு இடம் சூரா அர்ரஅத் 16வது வசனம், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன். சூரா அர்ரஅத் 13வது வசனம், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன், அல்லாஹ் எல்லாவற்றையும், ஷை என்றால் பொருள், எல்லா பொருளையும் அல்லாஹ் படைக்கக்கூடியவன் அப்படின்னு குரான்ல வருது. அப்ப குரானும் ஒரு ஷை, குரானும் ஒரு பொருள் தானே, அப்ப குரானையும் அல்லாஹ் படைச்சான் அப்படின்ட்டு. புரியுதா? எல்லா பொருள்களையும் அல்லாஹ் படைக்கக்கூடியவன் குரான்ல இருந்தா இருக்கு. அப்ப குரானும் ஒரு பொருள், எனவே குரானையும் அல்லாஹ் படைச்சான், குரான் படைக்கப்பட்டது. அப்ப படைக்கப்பட்டது என்றால் அது அல்லாஹ்விடம் இருந்து வெளியானது, அல்லாஹ்வை விட்டு அப்பாற்பட்டது. புரியுதா? அல்லாஹ்வுடைய சிஃபத் அல்ல. எனவே குரான் என்பது படைக்கப்பட்டது, புதியதான ஒன்று என்பதாக அவங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க, நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹு தான் படைக்கிறான் என்று வரும் பொழுது படைக்கப்படக்கூடிய வஸ்துக்கள், புரியுதுங்களா, படைக்கப்படக்கூடிய வஸ்துக்கள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் படைக்கிறான் அப்படித்தான் அர்த்தமே தவிர என்ன அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக உள்ள குரானையும் அல்லாஹ் படைச்சான்ங்கிறது அர்த்தம் கிடையாது. புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் படைக்கிறான் என்று சொன்னா, ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் படைக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த பொருளுக்கு என்ன அர்த்தம் வைக்கணுமோ அந்த அர்த்தம் தான் வைக்கணும். புரியுதா? இப்ப பாருங்க, சூரா நம்முல்ல அந்த சபா நாட்டு அரசியை பற்றி சொல்லும் பொழுது, சூரா நம்முல்ல 23வது வசனம், அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தால் அந்த ஹுதுஹுது பறவை வந்து சொல்லுது, நான் ஒரு அரசியை கண்டேன், அந்த அரசி தான் அந்த மக்களை எல்லாம் ஆட்சி செய்கிறாள், அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மின் குல்லிஷை, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அர்த்தம் வருது? மின் குல்லிஷை, எல்லாமே அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த ஹுதுஹுது பறவை சொல்றத அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப ஒரு பேச்சு அல்லாஹ் எடுத்து சொல்றான்னு சொல்லும் பொழுது அதை அல்லாஹுத்தால அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அது தப்பானதா இருந்தா அல்லாஹ் கண்டிச்சிருவான். இப்ப ஃபிரவுனுடைய பேச்சையும் அல்லாஹ் எடுத்து சொல்றான், ஷைத்தானுடைய பேச்சையும் அல்லாஹ் எடுத்து சொல்றான். ஆனா அதுக்கு பிறகு என்ன இருக்கும்? அந்த பேச்சு அல்லாஹ் கண்டிச்சிருப்பான். அப்ப அது தப்புன்னு ஆயிடும். ஒரு பேச்சு அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டு அதை கண்டிக்காமல் அல்லாஹ் சென்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? பேசப்பட்ட பேச்சு சரின்னு அர்த்தம். அப்ப அந்த பறவை சொல்லுகிறது, ஊத்திய மின் குல்லி ஷை, எல்லாமே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்க, அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல மின் குல்லி ஷை, எல்லாமே இங்க எப்படி வல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை வருதா இல்லையா, அதே போலதான் அங்கேயும் இருக்கு மின் குல்லி ஷைன்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்? உலகத்துக்கு பூமிக்கு கீழே உள்ள தங்கம், வானத்துக்கு மேல உள்ளது, எல்லா ஆட்சி அதிகாரம் லொட்டு உள்ளது, எல்லாமே அர்த்தம் வைப்பீங்க? அப்படி அர்த்தம் வைக்க மாட்டீங்க. என்ன அர்த்தம் வைப்பீங்க? அவளுடைய ஆட்சிக்கு தேவையான எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அல்லாஹு தஆலாவிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்க உள்ள எல்லாம் என்பதற்கு என்ன அர்த்தம் வைப்பீங்க? வானம் பூமி அண்ட சராசரங்களில் உள்ள எல்லாமே, நாம் பார்த்தது பார்க்காதது எல்லாமே அங்க வந்துடும். இப்ப ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பணக்கார் என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு செல்வந்தட்ட என்ன இருக்குமோ அது எல்லாம் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்ப எனவே இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு குரான் படைக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஏன் இந்த குரான் என்பது இது அல்லாஹுடைய சிஃபத் இது. புரியுதுங்களா? அது இதுக்குள்ளார வராது. அதே போல சூரத்துல் அஹ்காஃப்ல 25வது வசனம், துதம்மிரு குல்ல ஷைஇன் பி அம்ரி ரப்பிஹா ஃபஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும். சூரத்துல் அஹ்காஃப்ல 25வது வசனம், அல்லாஹு தஆலா ஆத் சமுதாய மக்களுக்கு ஒரு காற்றை அனுப்பினார். வஸ்குர் அஹா ஆதின் இத் அன்ஸர கௌமஹு பில் அஹ்காஃப். அந்த ஆது கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வரும் பொழுது فلما رأوه عارضا مستقبل أوديتهم قالوا هذا عارض ممطرنا بل هو ما استعجلتم به ريح فيها عذاب أليم تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم كذلك نجزي القوم المجرمين. அல்லாஹ் தஆலா அனுப்பிய அந்த காற்றை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஆத் கூட்டத்தார்களை அழிப்பதற்காக மிகப்பெரிய சூறாவளி காற்று அல்லாஹ் அனுப்பினான். அப்படி சொல்லும் பொழுது துதம்மிரு, அந்த காற்று இடித்து தரைமட்டமாக்கியது. துதம்மிரு, அந்த காற்று இடித்து தரைமட்டமாக்கியது. குல்லஷின், எல்லாவற்றையும். புரியுதா? அப்ப எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கியதுன்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த ஊர்ல உள்ள மலை, பெரிய பெரிய கோட்டைகள், பெரிய பெரிய அந்த வீடு, இந்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ளார வருமா வராதா? வருமா வராதா? வரும். ஆனா அப்படி அர்த்தம் வைக்க, அப்படி அர்த்தம் கொள்ள முடியுமானா? கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், எனவே அவர்கள் அதிகாலையிலே வந்தபோது அவர்களுடைய வீடுகளை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. அவர்கள் வசித்த வீடுகளை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. அப்ப என்ன அர்த்தமாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காற்று பலமாக வீசும் போது எதெல்லாம் கீழே விழுந்து நாசமா போகுமோ அதுவெல்லாம் கீழே விழுந்து நாசமா போச்சு. புரிஞ்சுச்சா? துதம்மிரு குல்லஷை. இப்ப உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் கூட நிறைய நேரங்களில் பெரிய பெரிய சூறாவளி காற்று வீசுது, 200 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர்ல வீசுது. அப்ப பெரும்பாலும் குடிசை வீடுகள், செடிகொடிகள், மரங்கள், பலவீனமான மரங்கள், இந்த மாதிரி தான் கீழே விழுகுது. புரியுதுங்க? காற்று அடிச்சிச்சுங்க, எல்லாத்தையும் அடிச்சிருச்சுங்க, வீடுலாம் இடிஞ்சு விழுந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னா நகரத்தில் இருக்கிற எல்லா வீடும் அழிஞ்சு விழுந்துச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வேகமான காற்று அடிக்கும் போது இடிந்து விழுவதற்கு பலவீனமா இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஒருத்தங்க சொல்றாங்க மெட்ராஸ்ல மழை பெஞ்சிச்சுங்க, எல்லா வீட்லயும் தண்ணி போயிருச்சுங்க. அப்ப எல்லா வீட்லயும் சொன்னா 20 மாடியிலையும் தான் வீடு இருக்கு, அதுக்குள்ளாரையும் தண்ணி போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தண்ணி வரும்போது எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் தண்ணி போக முடியுமோ அந்த எல்லா இடத்துக்கும் போயிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா இல்ல? இது விளங்கப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா அல்லாஹ் அடுத்து அவனே ரப்பே சொல்றான், அது எல்லாவற்றையும் அழித்து தரைமட்டமாக்கியது ஆனால் அவர்களது வீடுகளை தவிரங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? எதெல்லாம் வந்து பலவீனமா இருக்குதோ, காற்றுல வேகமான சூறாவளி காற்று வீசும் பொழுது இடிஞ்சு விழுந்துருமோ, நிறைய மரங்கள்லாம் விழுந்துருதா இல்லையா? இப்ப இடையில ஒரு புயல் வந்துச்சு, மெட்ராஸ்ல மட்டும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரங்கள் எல்லாம் வேரோடு சாஞ்சி போச்சு. அப்ப அதுதான் அல்லா சொல்றானே தவிர, குல்லு ஷையின் என்று சொல்லிட்டாலே எல்லாமே வந்துடும் என்று அர்த்தம் வைக்கிறது மூட்டா. எந்த இடத்துல எல்லாமே ஒண்ணு விடாம என்று அர்த்தம் வைக்கணுமோ அங்கதான் ஒண்ணு விடாம என்று அர்த்தம் வைக்கணும். புரியுதா இல்லையா? இப்ப அல்லாஹு தஆலா எல்லாவற்றின் மீது மாற்றல் உள்ளவன், அங்க நீங்க என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் அல்லாஹுக்கு முடியாது, இதுதான் அல்லாஹுக்கு முடியும், அப்படி பிரிக்க முடியுமா? இப்ப மனிதர்கள் அவர் ரொம்ப பலசாலிங்க, எதை வேணாலும் செஞ்சிருவாருங்க அப்படின்னு சொல்றோம், நம்ம சொல்றோமா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அவரால் என்ன செய்ய முடியுமோ, அவருடைய சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ, நம்மளால செய்ய முடியாததான் அவர் செஞ்சிருவார்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? அப்ப வல்லாஹு ஹாலிகு குல்லி ஷையின், அல்லாஹ் அனைத்தையும் படைக்கக்கூடியவன் என்பதை வைத்துக் கொண்டு குரானும் ஒரு ஷையு, எனவே குரானும் படைக்கப்பட்டது தான் என்று சொல்வது முட்டாள்தனமான பேச்சு. ஏன் என்று சொன்னா, குல்லு ஷையின் என்று சொல்லும் பொழுது அங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அர்த்தம் வைக்கணும். புரியுதா இல்லையா? முன்பின் தொடரை கவனித்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வைக்கணும். புரியுதா? இப்ப அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன் என்று சொல்லும் பொழுது படைக்கப்படக்கூடிய வஸ்துக்கள் தான் அங்க எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர, அல்லாஹுவே அல்லாஹ் படைக்கக்கூடியவன் அர்த்தம் ஆகும்? முட்டாள்தனம். அப்ப அல்லாஹுவே அல்லாஹ் படைக்கக்கூடியவன், அல்லாஹையும் ஷை என்று சொல்லப்படும், அல்லாஹும் ஒரு பொருள். புரியுதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வே தன்னை படைத்துக் கொண்டான் அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே போலதான் அல்லாஹுடைய சிஃபத்தாக இருக்கக்கூடிய கலாம் என்பதும் இது அல்லாஹுடைய சிஃபத். புரியுதுங்களா? இதை வந்து அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லக்கூடாது. அந்த அந்த வார்த்தை இதுக்கு பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த முடியாது. சரியா? இது வரைக்கும் போதும். ஓரளவுக்கு இன்னும் நிறைய அவங்க சொல்றாங்க, அதாவது அந்த முஅத்தஜிலா என்ற கூட்டத்தார்கள் சொல்லக்கூடிய நிறைய பொய்யான தவறான ஆதாரங்களை ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி இமாம் அவர்கள் அதுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அப்ப யாரெல்லாம் குர்ஆனை அல்லாஹுடைய பேச்சு இல்லை என்று சொல்றாங்களோ அதெல்லாம் தவறு. புரியுதுங்களா? குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாமு, இது அல்லாஹுடைய சிஃபத், சிஃபத்துகள்ல ஒரு சிஃபத். புரியுதா? அதற்கு அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன். குர்ஆன் என்பது அல்லாஹ் பேசிய பேச்சு என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு என்பதாக நம்ம சொல்லும் பொழுது, சூரா யாசீனுடைய சொன்னமா எத்தனாவது வசனம், 58 சொன்னமா, ஓகே. இன்னும் நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸுகளை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும், அல்லாஹு தஆலா பேசக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விஷயங்கள் ஆதாரத்தின் மூலமாக நிறைய நமக்கு தெளிவாக வரும். இப்ப அடுத்து இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது இங்க பாருங்க, وَأَنَّ الْقُرْآنَ كَلَامُ اللَّهِ مِنْهُ بَدَأَ. அப்ப அல்லாஹ்விடம் இருந்துதான் அந்த பேச்சு வெளிப்படுகிறது, அல்லாஹ்விடம் இருந்துதான் அந்த பேச்சு வெளிப்படுகிறது என்று சொன்னதிலிருந்து இந்த தவறான கொள்கையுடைய முஅத்திலாக்கள் சொல்லக்கூடிய கூற்று, அதாவது அல்லாஹ் ஒன்றை சொல்ல நினைக்கிறான், அந்த பேச்சு அல்லாஹ் அவருடைய படைப்புகள்ல படைக்கிறான் என்பதாக சொல்றாங்க, அது தப்புங்கிறத இங்கே இமாம் சொல்றாங்க. அல்லாஹ் எப்படி அவனுடைய இராதா நாட்டம் பேச நாடுவது அவனுடைய சிபத்தோ, அதே போல அந்த பேச்சை பேசுவதும் அவன் தான். இப்ப அப்படி இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா என்ன ஆகும்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா மூசா நபி இடத்துல பேசினான் சரியா, சூரத்துல் கசஸ்ல 30வது வசனத்திலையும் இன்னும் அது போன்ற நிறைய இடங்கள்ல மூசா நபியை நாம் அழைத்தோம் புரியுதா, எங்கிருந்து, அந்த பரிசுத்தமான பள்ளத்தாக்கிலிருந்து அழைத்தோம், ஃபில் புக்அத்தில் முபாரகத்தி மின ஷஜரா, அந்த பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் உள்ள மரத்திலிருந்து நாம் மூசா நபியை அழைத்து பேசினோம் புரியுதா, இன்னி அனல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் தான் உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ், அகிலங்களின் இறைவனாகிய ரப்பு நான் தான் என்பதாக அல்லாஹ் பேசினதா வருது. இப்ப இந்த அறிவாளிங்க என்ன சொல்றாங்க, பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் மரத்திற்கு அருகில் இருந்து அல்லாஹ் பேசினான்னு வருதுல, இந்த அறிவாளிங்க யார், இந்த முஅத்திலா கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் பேசலங்க, மரத்திட்ட பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் படைச்சான், மரம் பேசுச்சு. அப்ப மூசா நபிட்ட பேசுறது யார் இல்ல, அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் பேச வேண்டியதுதான், அல்லாஹ் சொல்ல வேண்டியதை மரத்திட்ட அல்லாஹ் படைச்சு அந்த பேச்ச மரம் பேசியது, புரியுதா இல்லையா, விளங்குதா. இந்த மாதிரி சொல்றான், என்ன அர்த்தம், அல்லாஹ் பேசினான்னு வச்சா அல்லாஹ் மனிதர்கள்ட்ட பேசிட்டானா, அந்த பேச்சு கேட்கப்படக்கூடிய பேச்சா, அப்ப மனிதர்களுடைய பேச்சுக்கு ஒப்பானதா போயிடுமே, நான் பேசுறத நீங்க கேக்குறீங்க, நீங்க பேசுறத நான் கேக்குறேன், புரியுதா. அப்ப இந்த மாதிரி தன்மைகள் அல்லாஹ்விடத்துல ஏற்பட்டுட்டா அல்லாஹ் இறைவன் கடவுள் என்ற தன்மையிலிருந்து அப்பாற்பட்டு விடுவானே, இதெல்லாம் அவங்களுடைய கற்பனை இதெல்லாம். அதனாலதான் இந்த அடுத்த பாடத்துல வரும், அடுத்த பாடம் என்ன, அல்லாஹுவை பார்ப்பதுன்னு இருக்கா இல்லையா, இந்த முஅத்திலாக்களும் இவர்களுடைய கொள்கையில உள்ளவங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷியாக்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தவிர இருக்கக்கூடிய எல்லா வழிகட்ட கொள்கையும், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல பிதத்து செய்யக்கூடியவர்களும் கூட நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வை பார்ப்போம் சொல்லுவாங்க, புரியுதுங்களா. இந்த ரெண்டு கொள்கையில மட்டும் பெரும்பாலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த யாருமே மாறுபடல. ஜமாத்துல வழிகட்ட சில மக்கள் உள்ளார வந்து பல வழிகட்ட கொள்கைகளை உருவாக்கினாலும் கூட குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு படைக்கப்பட்டது இல்லை என்பதுல அவர்களும் அந்த கொள்கையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே போலதான் நாளைக்கு மறுமையில அல்லாஹுவை பார்ப்போமா இல்லையா என்பதுல அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் குர்ஆன்ல சொன்னதை போன்றும் ஹதீஸ்ல வந்ததை போன்றும் நிச்சயமாக நாம் அல்லாஹுவை பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க, புரியுதா. இந்த முஅத்திலாக்களும் இவர்களுடைய கொள்கையில் உள்ள வழிகட்ட கூட்டத்தார்கள் யாருமே அல்லாஹ்வை நாளைக்கு மறுமையில் நம்ம பார்ப்போம் என்பதை ஒத்துக்கொள்ளல, புரியுதுங்களா. அப்ப அல்லாஹ்வே நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா அப்ப என்ன ஆகிப்போச்சு, அல்லாஹ் நமக்கு வெளிப்பட்டுட்டான், முகத்தை பார்த்துட்டோம், அல்லாஹ்வை பார்த்துட்டோம்னு சொன்னா அப்ப அவன் வந்து நம்மள மாதிரி ஒரு படைக்கப்பட்ட பொருள் ஆயிடும். அவங்க என்ன விளக்கம் சொன்னாங்க அதுக்கு, ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு பின்னாடி உள்ளதை நான் பார்க்க முடியுமா, உங்களுக்கு பின்னாடி உள்ளதை பார்க்க முடியுமா, ஒரு டிஸ்டன்ஸ்ல உள்ளதான் பார்க்க முடியும், அந்த டிஸ்டன்ஸை தாண்டி போயிட்டாலும் பார்க்க முடியாது, கண்ணுக்கு நேராக கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிட்டாலும் பார்க்க முடியாது. அப்போ ஒரு பொருளை பார்க்கறதா இருந்தால் அது ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு திசையில இருக்கணும், அப்பதான் ஒரு பொருளை பார்க்க முடியும். இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிட்டு ஓ இப்படிலாம் வருதா, அப்ப அல்லாஹ் நம்ம பார்க்கறதா இருந்தால் அவன் ஒரு இடத்துல இருக்கணுமே, அப்ப அல்லாஹ்வுக்கு இடம் தேவையா போயிருச்சு, அல்லாஹ்வை பார்க்கறதா இருந்தால் அவன் ஒரு திசையில் இருக்கணுமே, அப்ப திசை அல்லாஹ்வுக்கு தேவையாயிருச்சு, அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டு தேவையற்றவன், இப்படி ரூஸ் வேலை செய்து பாருங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டும் தேவையற்றவன் என்பதை நீ நம்புறீல, அதே போல அல்லாஹ் சொல்றான்ல நல்லவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் அதையும் நம்பிட்டு போயிடு, புரியுதுங்களா இல்லையா. அல்லாஹ் அனைத்தையும் விட்டு தேவையற்றவன் என்று சொல்லக்கூடிய ரப்பு தானே, நல்லவர்கள் என்னை பார்ப்பார்கள் சொல்றான், அப்ப நல்லவர்கள் என்னை பார்ப்பார்கள் என்று சொல்வதில் அல்லாஹ்வுக்கு ஏதாவது இழுக்கு இருக்குமேனால், குறைவு மதிப்பின்மை இருக்குமேனால் அல்லாஹ் அதை சேர்த்து சொல்வானா? ஈஸியா சொல்லிருப்பா, ஏய் சொர்க்கத்துக்கு வாங்க, சாப்பாடு தருவேன், சோறு தருவேன், மனைவி மக்கள் தருவேன், ஆனா ஒருத்தர் என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பானே. ஏன் அல்லாஹ்வுத்தால திரும்ப திரும்ப நீங்கள் என்னை பார்ப்பீர்கள், நான் உங்களிடத்தில் பேசுவேன். ஹதீஸ்ல திரும்ப திரும்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹல் நரா ரப்பனா, எங்களது ரப்பை நாங்கள் பார்ப்போமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 14வது இரவிலே சந்திரனை பார்ப்பதிலே உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுமா? ஏற்படாது. அதுபோன்று நீங்கள் உங்களது ரப்பை தெளிவாக பார்ப்பீர்கள். இவ்வளவு எதுக்குற அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லணும், புரியுதா இல்லையா? இப்ப இந்த வழிகட்ட கூட்டம் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு அல்லாஹு தாலாவை நாம் பார்ப்போம் என்பதை மறுக்குதாத அடுத்த பாடத்துல நம்ம அதுக்குள்ள பதில படிப்போம். இப்ப அல்லாஹும் சொல்லி அலா நபீனா முஹம்மத், அல்லாஹு தாலா பேசினான்னு சொல்லும் பொழுது, அந்த மரத்திலிருந்து மரத்துக்கு அருகிலிருந்து பேசினான்னு சொல்லும் பொழுது, இப்ப அல்லாஹ் பேசிட்டானா, அந்த பேச்சு வெளியே வந்துருச்சா, முடிஞ்சு போச்சா, அழிஞ்சு போச்சா? அப்ப அல்லாஹுடைய சிஃபத்துனா அதை எப்படி அழியும்? புரியுது? இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி அல்லாஹ் பேசல. அப்ப குரான்ல அல்லாஹு தாலா மூசா நபி அழைச்சி பேசுனதா வந்திருக்குது. அதாவது அல்லாஹு தாலா பேச நினைத்தான், அந்த பேச்சை மரத்திலே படைத்தான், அந்த மரம் மூசா நபி இடத்துல பேசுனுச்சு அப்படின்னு ஒரு விளக்கம். இந்த லூசுங்க இப்படித்தான். இப்ப பாருங்க, நம்ம என்ன கேட்கிறோம், சரிப்பா வச்சுக்க, மரத்துட்டு அல்லாஹ் அந்த பேச்சை படைச்சான் பேசுனுச்சு வச்சுக்கல. இப்ப அந்த பேச்சுல என்ன வருது, நான் தான் அல்லாஹ், என்னை வணங்கு மூசான்னு வருது. இப்ப என்ன ஆச்சு, மரம் வந்து தன்னை பற்றி நான் தான் அல்லாஹ், என்னை வணங்குன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தானு பயந்து சரி கட்டினானு, ஆனா இன்னொரு பக்கம் எவ்வளவு பெரிய குஃபர்ல வந்து விழுகிறானு விளங்குச்சா இல்ல? இதுதான் இந்த வழிகட்ட கூட்டத்தார்கள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய நிலை. ஒரு ஆதாரத்தை அவங்க வைத்துக் கொண்டு மார்க்கத்தை முடிவு செஞ்சிடலான்னு சொல்லி அதுக்கு ஏதாவது சப்பக்கட்டு கட்டினா அடுத்து 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 நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் தங்களுக்கு எதிராக வந்து உழுகும். பதில் சொல்ல முடியாம அவங்க திகைச்சு போய் நிக்கிறது தான் அவங்களுக்கு நிலையாக இருக்கும். புரியுதா இல்லையா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு பதிலை மட்டும் பார்ப்போம். உதாரணத்துக்கு சூரத்துல் ஹாக்கா, சூரா அல் ஹாக்காவுடைய 40வது வசனம். அதே போல சூரா அத் தக்வீர், இத ஷம்சு குவிரத், 19வது வசனம். இந்த வசனங்களில் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், சூரா அல் ஹாக்கால 40வது வசனம், சூரா தக்வீர்ல 19வது வசனம். இந்த ரெண்டு வசனங்கள்ல இந்த குரானை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், சங்கைக்குரிய தூதருடைய பேச்சு இது, சங்கைக்குரிய தூதருடைய பேச்சு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஏதாவது விளையாடலாம் பார்த்தீங்களா, இது அல்லாஹ்வுடைய பேச்சு கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்றோம், எப்ப குரான் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் பேசினான், புரியுதா என்று பல வசனங்களில் நமக்கு தெளிவாகிவிட்டதோ, அதற்கு அடுத்ததாக இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களில கண்ணியத்திற்குரிய தூதருடைய பேச்சு என்பதாக சொல்லப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாமை தூதர் ஜிப்ரீலுக்கு கொடுத்தான், ஜிப்ரீல் முஹம்மது நபி நம்ம கொண்டு வந்து சேர்த்தார். புரியுதுங்களா? இப்ப ஒரு மன்னர் தாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய பேச்ச தன்னுடைய அதிகாரிக்கு சொல்றாரு, அந்த அதிகாரி அந்த பேச்சை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாரு. இப்படி மக்கள்கிட்ட சேர்க்கும் பொழுது இப்ப அதிகாரி பேசக்கூடிய பேச்சு இருக்கா இல்லையா, இது யாருடைய பேச்சு, மன்னருடைய பேச்சு. இப்ப அதிகாரி எங்களிடத்தில் சொன்னார், அதிகாரி எங்களிடத்தில் சொன்னார் என்று சொன்னதுனால சொல்லப்படக்கூடிய பேச்சு அவருடைய பேச்சு ஆயிடுமானா ஆகாது. ஏன், அவர் சொல்லப்படக்கூடிய பேச்சு யாருடைய பேச்சு சொன்னாரு, மன்னருடைய பேச்சு சொன்னார். அப்ப பேச்சு மன்னருடையது, அதை சொல்லக்கூடியவர் அதிகாரி. அப்ப அதே ஒரு சின்ன உதாரணம், அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய பேச்சு குரான், அல்லாஹ் அதை தூதர் ஜிப்ரீலுக்கு கொடுத்தான், ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கதே தவிர, இது நேரடியாக ஜிப்ரீலே பேசினார் என்ற அர்த்தத்தில் அல்ல. அப்போ அன்னல் குர்ஆன கலாமுல்லாஹி தஆலா மின்ஹு பதா, இது அல்லாஹ்விடம் இருந்துதான் நேரடியாக வந்தது, பிலா கைஃபியத்தின். அப்ப இது எப்படி வந்திருக்கும் என்பதை நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது. புரியுதா? அல்லாஹ் எப்படி பேசியிருப்பான் என்பதை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, அல்லாஹுடன் சம்பந்தப்பட்டு விட்டால், நல்லா கவனிச்சு கொள்ளுங்கம்மா, அல்லாஹுடன் சம்பந்தப்பட்டு விட்டால் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கைஃப என்ற கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு விஷயம் அல்லாஹுடன் சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கக்கூடாது? கைஃப என்ற கேள்வி கேட்கக்கூடாது. கைஃப என்றால் என்ன? ஹவ், எப்படி, அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை கேட்டதுனாலதான் இந்த தௌஹீத் ஜமாத்து, தர்தர ஜமாத்து, இந்த வகையை சேர்ந்த எல்லா கூட்டங்களும் வழிகட்டுப்படுது. முந்தி காலத்திலையும் சரி, இப்ப உள்ள காலத்திலையும் சரி. உதாரணமா எப்படி, அல்லாஹ் அருஷின் மீது உயர்ந்து விட்டான், புரியுதா? அவ்வளவுதான், அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்று சொன்னா நம்பிருங்க. கைஃப எப்படி உயர்ந்தான், அரிசிக்கு மேல எப்படி இருக்கான் கைஃப, அது கேட்கலாமா? அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான், இரவின் மூன்றாவது பகுதியில இறங்குகிறான், முடிஞ்சிச்சு. கைஃப என்று எப்படி இறங்குவான் கேட்கலாமா? கேட்கணும். அதே போல அல்லாஹ் பேசினான், மூசா நபி இடத்துல பேசினான், மலக்குகள் இடத்துல அல்லாஹ் இப்பையும் பேசுறான், புரியுதா? சொர்க்கத்துல நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் போனதுக்கு பிறகு நம்ம இடத்துலயும் அல்லாஹ் பேசுவான். எப்படி பேசுவான் நீங்க கேட்கக்கூடாது, புரியுதா இல்லையா? இப்ப யாரெல்லாம் அல்லாஹுடைய விஷயத்துல, நல்ல கவனிங்க, அல்லாஹுடைய விஷயத்துல எப்படின்னு கேள்வியை கேட்கிறாங்களோ முடிஞ்சிருச்சு, வடிகட்டில் போக வேண்டியதான். அல்லாஹுடைய கவுல் என்று வரும் பொழுது மூமின்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? சமீனா ஃபாமனா, நாங்கள் செவியுற்றோம், நம்பிக்கை கொண்டோம், முடிஞ்சு, அவ்வளவுதான். அது எப்படி கைஃப, அதே போல ஹலால் ஹராமுடைய ஷரியத்துடைய சட்டங்கள் வரும்போது ஏன், எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, புரியுதா? சட்டங்களை நம்ம அமல்படுத்திடணும், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை ஏன், எப்படி அது சாத்தியமா, எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், இமாம் அவங்களே, அல்லாஹ் சொல்றானே அரிஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்று, எப்படி உயர்ந்தான் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இமாமு சொன்னாங்க, இந்த பார்ப்பா, அல் இஸ்திவாவு மஅலூமுன், உயர்ந்து விடுதல், ஒரு பொருளுக்கு மேல உயர்ந்து விடுதல் என்பது இது தெரிஞ்ச ஒன்று. ஆனா வல் கைஃபு மஜ்ஹூலுன், அல்லாஹ் எப்படி உயர்ந்திருக்கிறான் என்பது அறிய முடியாத ஒன்று. வஸ்வாலு அன்ஹு அன்ஹு பிதஅத்துன், இதை பற்றி கேட்கிறது இது ஒரு நூதனமான புதிய பிதஅத்து என்று சொல்லிட்டு தன்னுடைய மாணவர்கள்ட்ட சொன்னாங்க, இவனை கொண்டு போய் வெளியே விட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன், இவன் எல்லார நம்பிக்கையும் கெடுத்துருவான், புரியுதா இல்லையா? சரி, அடுத்து வாங்க, பிலா கைஃபியத்தின், அதற்கு நாம் எப்படி என்ற விவரிப்பு சொல்ல முடியாது. பிலா கைஃபியத்தின் எப்படி என்ற விளக்கம், வியாக்கியானம் சொல்ல முடியாது. அல்லாஹ் பார்க்கிறான், பார்க்கிறான். அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்திருக்கிறான், உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் வருவான், வருவான். இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம நம்புவது போலதான் அல்லாஹ் பேசினான், பேசுவான், பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதையும் நம்பணும். அங்க போய் என்ன கேள்வி கேட்க கூடாது? எப்படி என்ற கேள்வி கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. கவுலன், அப்ப அல்லாஹ் பேசக்கூடிய பேச்சு என்பது இது செவியுறப்படக்கூடிய சொல்லாக பேசுறானா அல்லது மனதில் அல்லாஹுத்தாலா ஒரு உதிப்பாக போடுகிறானா என்று கேட்டா, சில பேர் முஅத்திலாக்களுடைய கொள்கையை விட்டு விலகி வந்து கூட அல்லாஹ் பேசுறான் தான் அதை நாங்கள் சொல்றோம், ஆனா பேசுறதுங்கிறது கேட்கப்படக்கூடிய சப்தமாலாம் கிடையாது. எப்படி பேசுறான், அவன் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய உள்ளத்துல போட்டுட்டாலே அதை அவன் பேசுற மாதிரி தான். அப்ப என்ன அர்த்தம், மனசுல உதிக்கிறதெல்லாம் அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு ஆகிப்படும், புரியுதா இல்லையா? அப்படி கிடையாது. அல்லாஹுடைய பேச்சு என்பது அது அவனுடைய கருத்தும் அது அவனுடைய சொல்லும் சேர்ந்ததுதான். அவனுடைய மானா அதே போல லெஃபர், அந்த கருத்தும் அதே போல அந்த கருத்துக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கா இல்லையா, ரெண்டுமே யாருடையது? அல்லாஹுடைய. இப்ப குரான் வந்து முஜிஸ், குரான் வந்து முஜிஸ், அதாவது இந்த குரானை போல யாரும் கொண்டு வர முடியாது, யாரும் இந்த குரானை போல பேசிவிட முடியாது. ஏன், இந்த குரானுடைய கருத்தும் அல்லாஹுடையது, இந்த கருத்துக்குள்ளான வார்த்தையும் அல்லாஹுடையது. இப்ப ஹதீஸ் இருக்குங்க, இப்ப ஹதீஸ் என்பது ஹதீஸுடைய கருத்து அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷரியத்துல மன இச்சையாக அவர்களாக எதையும் சட்டம் போட மாட்டார்கள், புரியுதா? அவங்க எது சொன்னாலும் அது யார் புறத்திலிருந்து வந்தது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. சரி, ஆனா அதற்கு வார்த்தை வடிவம் கொடுத்தது அது யாருடைய வார்த்தை? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவேதான் குரான் வேறு ஹதீஸ் வேறு என்று நம்ம பிரிக்கிறோம். இரண்டுமே அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்ததாக இருந்தாலும், குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்ததாக இருந்தாலும், இந்த ரெண்டுத்துக்கும் இடையில நம்ம வித்தியாசப்படுத்துறோம். எந்த வகையில? அமல் செய்யக்கூடிய விஷயத்துல இல்ல, நம்பக்கூடிய விஷயத்துல கிடையாது. நம்பக்கூடிய விஷயத்துல குர்ஆனையும் நம்புறோம், ஹதீஸையும் நம்புறோம். அமல் செய்யக்கூடிய விஷயத்துல குர்ஆனையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஹதீஸையும் நம்ம ஏற்றுக்கொள்றோம். எந்த விஷயத்துல பிரிக்கிறோம்? குர்ஆன் என்பது அதனுடைய கருத்தும் சொல்லும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. ஹதீஸ் என்பது கருத்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதாக இருந்தாலும், சொல் யாருடைய சொல்லு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லு. அதனாலதான் சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடத்திலிருந்து கருத்தை உள்வாங்கி அவங்களுடைய வார்த்தைகளிலும் ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? அதனாலதான் ஒரே விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் சொல்லும் பொழுது வார்த்தைகள் வித்தியாசப்படும். வார்த்தைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்குமே ஆனால், புரியுதா, அங்க வார்த்தைகளை மாத்திருக்க முடியுமா? முடியாது. எப்படி குர்ஆன்ல நம்ம வார்த்தையை மாத்த முடியுமா? இப்ப குர்ஆன்ல வந்து அக்கலன்னு ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அக்கலை என்பதற்கு பொருத்தமான வேற ஒரு வார்த்தையை நம்ம அந்த இடத்துல வச்சுக்க முடியுமா? முடியாது. இப்ப காத உட்கார்ந்தான்னு ஒரு வார்த்தை வருது. இப்ப காத என்பதற்கு அரபியில், உட்கார்ந்தான் என்பதற்கு அரபியில வேற வார்த்தைகளும் இருக்குது. ஏதாவது ஒண்ணு மாத்தி வச்சுக்க முடியுமா? இப்படி எந்த ஒரு வார்த்தைக்குமே குர்ஆன்ல நம்ம வார்த்தைகளை மாத்தவே முடியாது. அர்த்தங்கள் ஒன்றும் ஒன்றுபட்டு இருந்தாலும் கூட, விளங்குதாமா உங்களுக்கு? இப்ப ஹதீஸ்ல அப்படி கிடையாது. அர்த்தங்கள் மாறவில்லை என்றால் நீங்க உங்களுடைய சொந்த வார்த்தையில கூட ஹதீஸ்களை நீங்க அறிவிக்கலாம், சொல்லலாம். புரியுதா இல்லையா? ஆனா குர்ஆன்ல அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது எப்பன்னு சொன்னா, வார்த்தை பொருள் மாறாது என்று அறிந்த அறிஞர்களுக்கு தான் அந்த அனுமதி இருக்கு. ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது மொழி திறமை இருக்கு பாருங்க, அரபியா மொழியை நன்கு அறிந்தவர்கள் அந்த மாதிரி சஹாபாக்கள் தாபியின்கள் அவர்களுக்கு தான் அந்த அனுமதி. இந்த அனுமதி ஹதீஸ்கள்ல வந்து வார்த்தைகள் மாறினாலும் கருத்துகள் மாறாமல் அவங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அறிவிப்பார்கள் என்பது யாருக்கு உண்டு அனுமதி? உடனே நீங்களும் போய் எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. விளங்குச்சா? சரி. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அதுதான் இமாம் இங்க சொல்றாங்க, கவுலன். அந்த கவுலன் என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பேச்சால். அப்ப அந்த மானாவும் அல்லாஹுடையது, அதே போல அந்த மானாவுக்கு வெளிப்பட்ட வார்த்தை இருக்கு பாருங்க, அதுவும் யாருடையது? அல்லாஹுடையது. புரியுதா? வஅன்ஸலஹு அலா ரசூலிஹி வஹ்யன். அப்ப அல்லாஹுடைய பேச்சு இது. இதை அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு வஹ்யின் மூலமாக இறக்கினார். வஹி என்றால் என்ன? வானவர் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அதை அவர் நபியிடம் வந்து ஓதி காட்டுவார். அதான் வஹி. புரியுதுங்களா? அந்த வானவர் ஜிப்ரீல் வரும் பொழுது பல மாதிரி வரலாம். وانزله على رسوله وحيا وصدقه المؤمنون على ذلك حقا. எப்ப குர்ஆன் நபிக்கு வஹியின் மூலமாக இறக்கப்பட்டு நபி ஓதி காட்டினார்களோ மூமின்கள் நம்பிக்கை கொண்டார்கள். புரியுதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு வஹி இறக்கினான் என்று தொழுகையில ஓதினாங்க, தங்களுடைய பயான்கள்ல ஓதி காட்டினாங்க. மூமின்கள் யாராவது அல்லாஹ் எப்படி பேசியிருப்பான், நபி அல்லாஹ் பேசினானா, நம்ம பேசுற மாதிரி பேசினானா, இப்படி இல்லாம விளக்கம் கேட்டுக்கிட்டு வியாக்கியானம் கேட்டுக்கிட்டு குதர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இல்ல, உடனே அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் பேசினான், அல்லாஹ் மூசா நபி இடத்துல பேசினான், அல்லாஹ் என்னிடத்திலே சொன்னான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல 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 மூமின்கள் அதை நம்பிக்கொண்டே சென்றார்கள். புரியுதா? வஸத்தகல் முஃமினூன அலா தாலிக ஹக்கன் வஐகனு அன்னஹு கலாமுல்லாஹி தஆலா பில் ஹகீகதி. அப்ப ஓதி காட்டக்கூடியது நபியாக இருந்தாலும் கூட ஓதி காட்டப்படக்கூடியது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதாக நம்பிக்கை கொண்டார்கள், உறுதி கொண்டார்கள். ஓதி காட்டக்கூடியவர் யாரு? தூதராக இருந்தாலும் கூட ஓதி காட்டப்படக்கூடிய வாக்கியங்கள் யாருடைய வாக்கியம்? அல்லாஹ்வுடைய வாக்கியம் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். லைஸ பி மக்லூக்கின், அது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல. கலாமில் பரியத்தி, மக்களுடைய பேச்சுகளை போல. அப்ப மனிதர்கள் படைக்கப்பட்டவர்கள், எனவே மனிதர்களுடைய பேச்சும் படைக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹு தஆலா படைப்பாளன், படைக்கக்கூடியவன், எனவே அவருடைய பேச்சு படைக்கப்பட்ட ஒன்றாக ஆகாது. அப்ப படைக்கப்பட்ட ஒன்றுனா என்ன அர்த்தம்? ஏன் இதுல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பாருங்க, படைக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லிட்டாலே அது பலவீனமானதுன்னு ஆயிடும். அது அதுல வந்து பரிசுத்தம் இருக்காது. ஏன்னா மனிதர்களா போயிடுச்சு. அல்லாஹுதான் குத்தூஸ், பரிசுத்தமானவன். அல்லாஹுடைய சிபத்தாக இருக்கின்ற வரைக்கும் தான் அது பரிசுத்தமானது, தன்னிகரற்றது, மிக உயர்ந்தது என்று போற்றப்படும். எப்ப அல்லாஹுடைய கலாமை இந்த முஅத்திலாக்கள் படைக்கப்பட்ட ஒன்று என்று சொல்கிறார்களோ அப்ப இது வந்து ஒரு சாதாரணமானதாகும். புரியுதா? அப்ப அவங்க வந்து ஒரு விஷயத்திலிருந்து தங்களை பாதுகாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான முரண்பாடுகளையும் குஃபர்களையும் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இமாம் சொல்கிறார்கள், லைஸ பிமக்லூக்கின், இது படைக்கப்பட்டதல்ல, ககலாமில் பரியஜி, மக்களுடைய பேச்சுகளை போல. அப்ப இந்த முஅத்திலாக்கள் திரும்ப 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 லூசுத்தனமா குரான் மக்களுக்கு, குரான் மக்களுக்கு படைக்கப்பட்ட ஒன்று, படைக்கப்பட்ட ஒன்று, யார் குரான் வந்து படைக்கப்பட்டதல்ல என்று சொல்றாங்களோ அவங்க அல்லாஹ்க்கு ஷிர்க் செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வை அவங்க கேவலப்படுத்திட்டாங்க, அல்லாஹ்வை அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில திணிச்சு 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 அந்த காலத்துல முக்காவாசி பேருடைய மண்டையை கழுவிட்டானோ. இன்னைக்கு எப்படி இந்த தருதல ஜமாத்து சூனியத்தை நம்புறீங்களா? முஷ்ரிக்கு அவர்களுடைய நூற்றுக்கணக்கான பொய்களை மக்களுக்கு மத்தியில திரும்ப திரும்ப பிரச்சாரம் பண்ணி மக்களை பயமுறுத்தி பயமுறுத்திய ரொம்ப பேரை வீழ்த்தி விட்டான். புரியுதா இல்லையா? அறிவாளிகளிடத்துல வந்து பேசுவானோ பேச மாட்டானோ? அவர்களுடைய ஆதாரங்களை அறிவாளிகளிடத்துல போய் பேசுவார்களா? என்ன பேச மாட்டாங்க. யார்கிட்டதான் பேசுவாங்க? இந்த ரோட்ல போறவன், நிக்கிறவன், கடை வச்சிருக்கிறவன், மண்ணாங்கட்டி, இது மண்டையில மசாலாவே இல்லாம இருக்கும் பாருங்க கூட்டம், அவங்கள்ட்ட போய் பேசி 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 அவன் மூளையை கழுவி கடைசியில் அப்படி போதை ஏறினவன் இருப்பான், அதுல கஞ்சா பீன் சாப்பிட்டவன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவானோ கடைசியில. புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, இமாம் அஹமது ரஹ்மஹுல்லா அவங்களை பற்றி நேற்று ஒரு சில விஷயங்களை சொன்னோம். அவங்களுடைய காலத்துல இருந்த அந்த முஅத்தசிலி அறிஞர், அறிஞர்னா அவங்க சொல்றதுனால நம்ம சொல்றோம் அறிஞரா, அவங்க கடைசியில முட்டா பசங்க, கிறுக்கு பசங்க. அவர் வந்து மன்னரை ஏத்தி ஏத்தி விட்டு விட்டு இமாம் அஹமத கொண்டு போய் ஜெயில போட்டு தினைக்கும் அடி சாவ அடி அடிக்கிறான். அப்ப கடைசியில அடுத்த மன்னர் வந்ததுக்கு பிறகுதான் இமாம் வந்து விடுதலை செய்யப்படுறாங்க. விடுதலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி இமாம கூப்பிட்டு விடுறாங்க, கை கால்கள்ல விலங்கு போடப்பட்ட நிலையில இமாம் மஜ்லிஸுக்கு கொண்டு வரப்படுறாங்க. அவ்வளவு பெரிய ஹதீஸ் கலை, ஹதீஸ் கலையினுடைய அவ்வளவு பெரிய அறிஞர், ஆயிரக்கணக்கல்ல லட்சக்கணக்கான ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு உஸ்தாதா இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இமாம கை கால்கள்ல விலங்கு போடப்பட்டு மஜ்லிஸ்ல கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. இந்த அர்க்கார் இந்த அறிவாளி இவர்கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்பயும் கூட அந்த அறிஞர் பாருங்க, அவ்வளவு பணிவா, அவ்வளவு அடக்கமா மன்னருக்கு சலாம் சொல்லிட்டு அவருக்கு மரியாதை செஞ்சுட்டு உட்காந்து பேசுறாங்க. இப்ப பேசும்போது இப்ப பாருங்க, இந்த மாதிரி அறிவாளிகள்கிட்ட எப்படி பேசணுங்கிற ஞானத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருந்தான். இந்த மாதிரி முட்டாளுகள்கிட்ட பேசும்போது நீங்க நீண்ட நீண்ட விளக்கம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மண்டையில மசாலா ஏறாது. ஏன்னா எல்லாம் குப்பையால எப்படி இருக்கு, நிறைஞ்சு போய் கிடக்குது. இப்ப இமாம் என்ன செஞ்சாங்க, உட்கார்ப்பா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லை, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய சிபத்துன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? குர்ஆன் படைக்கப்பட்டது, மஹ்லூக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது, அல் குர்ஆனு மஹ்லூக்குன், குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது என்ற இந்த விஷயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்திருந்தார்களா இல்லையா? கேள்வி என்ன? குர்ஆன் படைக்கப்பட்டது என்பது ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்துச்சா இல்லையா? இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு இவன் இப்படி கேள்வியவே எதிர்பார்த்தில்ல. புரியுதா? அப்படியே குழம்பிட்டான். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? முதல்ல ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம இருந்துச்சுட்டான். அப்ப கேட்டாங்க, இந்த மார்க்கத்துல ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம இருந்தது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டவுடனே ஆள் ஆடிப்பிட்டான். ஏன்னா மன்னர் அங்க சாட்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, முஸ்லிம்களுக்கு மத்தியில ரசூலுல்லாவுக்கே இந்த மார்க்கத்தில் தெரியாத ஒன்று எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்வாங்க முஸ்லிம்கள்? புரியுதா? வழிகட்டவனு புரிஞ்சுப்பாங்கல்ல, அது அந்த காலத்து முஸ்லிம்கள். இந்த காலத்து முஸ்லிம்களுக்கு அந்த மண்டையில மசாலா கூட கிடையாது. ஏன்னா இந்த தாத்தாஜா ஜமாத் என்ன சொல்லுது, சூனியம் என்பது அது ஒரு ஷிர்க், அதை ஏற்றுக்கொள்வது ஷிர்க். அது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். அது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் இருந்துச்சு, நாங்க தான் கண்டுபிடிச்சோம். புரியுதா உங்களுக்கு? சூனியம் என்று ஒன்று இருக்கு என்று சொல்வது என்னவா, அது வந்து ஷிர்கா? அது ரொம்ப நுணுக்கமான விஷயமா, அது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணுமா? அதை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா? ரசூலுல்லாஹ்க்கு பாவம், அவங்க நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம், ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சாதான் தெரியும் சொல்லிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க. கிரிக்கெட் மட்டையாலையும் ஹாக்கி மட்டையாலையும் மண்டையை புழக்கணும். இதையும் அந்த செம்மறியாட்டு கூட்டம் தானே. ஆ பாருங்க எங்க அண்ணன்ப்பா என்ன கண்டுபிடிப்பு பாருங்க. ரசூலுல்லாவுக்கே தெரியாத ஒன்று, சஹாபாக்களுக்கே தெரியாத ஒன்று, மார்க்கத்தில் அவ்வளவு பற்றுங்க எங்க அண்ணனுக்கு. எங்க அண்ணனுக்கு அவ்வளவு பக்திங்க அல்லாஹ் மேல, தௌஹீத் மேல எங்க அண்ணனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந்த விளக்கமும் அபரிமிதமான அறிவு. எப்படி சொல்றாங்க இதே வார்த்தை, அண்ணனுக்கு என்ன அறிவு இருக்கா? தௌஹீதுல அபரிமிதமான அறிவா, யாருக்குமே இல்லாத அறிவு அவருக்கான். அப்ப ரசூல்லாக்கு சஹாபாக்களுக்கு இல்லாத தௌஹீதுடைய அறிவு அவங்க அண்ணனுக்கு வந்துருச்சு. அதான் வழிகிறதுக்கு போயிட்டார் மொத்தமா. நல்லா பாதுகாக்கணும். நான் வந்து அவங்கள குறை சொல்லுங்கிறதுக்காக சொல்லலைங்க, அவங்களுடைய கெட்ட வழிகட்ட கொள்கையிலிருந்து நாம நம்மள பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காண்டி சொல்றேன், புரியணுங்கிறதுக்காண்டி சொல்றேன். நம்ம அல்லாவிடத்துல பயந்துகிட்டே இருக்கணும். ரப்பனா லா துஜிக் குலூபனா பாதையின் ஹதைத்தனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழி காட்டியதற்கு பிறகு எங்களது உள்ளங்களில் கோணலை உண்டாக்கி விடாதே, வழிகெடுத்து விடாதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிர் வந்தாலும் சரி அவ்வளவுதான், நான் தான் கரெக்டுன்னு கொஞ்சம் திமிர் வந்தாலும் சரி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொல்றோம், சஹாபாக்கள் கரெக்டானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டானவர்கள், தாபிஈன்கள் கரெக்டானவர்கள், நாங்கள் அவர்களை பின்பற்றி அந்த நேரான பாதையில் இருக்க முயற்சிக்கிறோம். இதான் நம்ம சொல்றது. நம்ம ஒரு காலம் எப்படி சொல்லல, நாங்க ரொம்ப கரெக்ட், நாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் சொல்லலாமா? நம்ம அஸ்தக்ஃபிருல்லா அப்படி சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம், நாங்க பயந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய ஈமான் சரியா இருக்குதா இல்லையா, எங்களுடைய ஈமான்ல கோளாறு இருக்கா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. நாங்க ஈமான்ல சரியா இருந்த ரசூலுல்லாவையும் ஈமான்ல சரியா இருந்த சஹாபாக்களையும் பின்பற்றி எங்களது கொள்கையை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம், எங்களது கொள்கையை சரி செய்து கொள்ள முயற்சிக்கிறோம், சரியான கொள்கையை தெரிந்து பின்பற்ற முயற்சிக்கிறோம். அப்படித்தான் சொல்லணும். யார்ட்டையும் நீங்க பேசும்போது கூட நாங்க தாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. புரியுதா இல்லையா? அல்லாஹ் உடனே கவுத்து விட்டுரும், அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் பணிகிறார்களோ பயப்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்புல வச்சிருப்பான். யார் பணிகிறார்களோ பயப்படுகிறார்களோ, அதாவது அல்லாவுக்கு பணிஞ்சு அல்லாவுக்கு பயப்படுறவங்களை அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்புல வச்சிருப்பான். யாரு பெருமை எடுத்துக்கொண்டு கர்வம் பிடிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ், நீ இபிலீஸ்க்கு போயிடு, இபிலீஸ் கூட்டம். பெருமையும் கர்வமும் தான் தாங்கிற அகம்பாவும் யாருடைய தன்மை இது, இது இபிலீஸ், போயிடு அந்த கூட்டத்தில் போயிடுன்னு அல்லாஹ் கை விட்டுருவோம். அவனுடைய தௌஃபீக் எல்லாம் எடுத்து விட்டுருவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப அகமது என்ன கேட்டாங்க, எப்ப குரான் வந்து மஹ்லூக்கு நீ சொல்றியே, இது ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்தா தெரியலையான்னு சொல்லிட்டு தபக்குன்னு என்ன சொல்லிட்டாந்தாலு, தெரியாதுண்ணா, தெரியாதுன்னு சொன்ன உடனே மஜ்லிஸை பார்த்தான்ல அரண்டு போயிட்டான். அஸ்தக்ஃபிர்ல, இல்லை இல்லை ரசூலாக்கு தெரியும் அப்படின்ட்டான். என்ன கேட்டாங்க, ரசூலாக்கு தெரியாதுன்னு சொன்னவுடனே, அலிம்த மா ஜஹிலஹு ரசூல் வா அஸ்ஹாபுஹு, ரசூலுக்கும் ரசூல் சஹாபாக்களுக்கு தெரியாத உடனே தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டவுடனே ஏன் புரிஞ்சுட்டான், ஆஹா எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை ரசூலாக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப அடுத்த இமாம் கேட்டாங்க, சரி ரசூலுல்லாஹ்க்கு மார்க்கத்தில் ஒரு விஷயம் தெரிந்திருந்து அதை மறைத்து விட்டார்கள் என்று சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன நம்புறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால என்ன கேட்டாங்க, நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டேனா, இந்த அமானிதத்தை உங்களுக்கு ஒப்படைத்து விட்டேனா, தூதுத்துவத்தை உங்களுக்கு நான் சேர்ப்பித்து விட்டேனா என்று கேட்ட போது சஹாபாக்கள் ஆமா ரசூலுல்லா ஆமா ரசூலுல்லா பதில் சொன்னாங்கல்ல. அப்ப இது மார்க்க ஒரு விஷயமா இருந்தா ரசூலுல்லாக்கு தெரிஞ்சிருந்தும் சொல்லாம போனா அது மோசடியா இல்லையா கேட்டாங்க. ரசூலுல்லாக்கு தெரியும் சொல்லல, ரசூலுல்லா இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஏன் இல்லையா இப்படி, புரியுதா? ரசூலுல்லா சொல்லலன்னு சொன்னா அப்ப தெரிந்த ஒன்றை மறைத்து மோசடி செய்து விட்டாருன்னு ஆயிடும். சொன்னாங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை, ஏன்னா ஹதீஸ் நூற்றுக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ்களே அறிஞர்கள் இருக்காங்க, எங்கேயுமே அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை. புரியுதா? சொன்னார்கள் என்று சொன்னாலும் பிரச்சனை, சொல்லலைன்னு சொன்னா என்ன பிரச்சனை வரும், ரசூலுல்லாஹ் தூதுத்துவத்திற்கு மோசடி செய்து விட்டார்கள் என்று பிரச்சனை வரும். பேசாம ஒன்னு வாயுமே பதில் சொல்ல முடியல. அப்ப கேட்டாங்க இமாம் அஹ்மது, சரிப்பா எந்த ஒரு விஷயம் நீ சொல்றபடியே வச்சுக்க, ரசூலுல்லாஹிற்கு தெரிந்திருந்தும் அதை பேசாமல் வாய் மூடி அமைதியாக இருந்தார்களோ? ஏன் நீயும் பேசாமல் வாய் மூடி உன்னால் இருக்க முடியாது போய்விட்டதுன்னு கேட்டான். எப்படி ரசூலுல்லாக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கு, ஏன் அதை அவங்க சொன்னாங்களா பேசினாங்களா இல்லையில, அப்ப நீயே வாய் திறக்கிற. எந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வாய் திறக்கவில்லையோ நீ ஏன் அந்த விஷயத்திலே வாய் திறக்கிறாய், உன்னால் ஏன் மௌனம் சாதிக்க முடியவில்லைன்னு கேட்டவுன்னு அவனுக்கு மண்டையெல்லாம் குழவி போச்சு, மூக்கடைச்சு போயிட்டான். புரியுதா? அதுக்கு பிறகுதான் இமாம் அவங்க அல்லாஹுடைய குரான் வந்து கலாம் என்பதை விவரிக்கிறாங்க. அந்த மன்னர் தௌபா செய்றாரு, கூடியிருந்த மக்கள் தௌபா செய்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த முஹத்தஜராத்துடைய கொள்கை ஒட்டுமொத்தமாக வேறறுக்கப்படுகிறது. புரியுதா இல்லையா? பாருங்க எவ்வளவு அழகா புரிய வச்சுட்டாங்க கொஞ்ச நேரத்தில். புரியுதா? அல்லாஹும் ஸல்லி அலா நபீனா முஹம்மத், ரப்பி ஜித்னி இல்மா. சரி, ليس بمخلوق ككلام البرية فمن سمعه فزعم انه كلام البشر فقد كفر. யார் குர்ஆனை கேட்கும் பொழுது இது மனிதர்களுடைய பேச்சு என்று சொல்கிறாரோ அவர் காஃபிராகி விட்டார். புரியுதுங்களா? சொல்லக்கூடியவர் மனிதராக இருந்தாலும் பேச்சு யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு. فقد وقد ذمه الله وعابه ووعده بسقر. யார் இப்படி சொன்னார்களோ அவர்களை அல்லாஹ் பழித்திருக்கிறான், அல்லாஹு தஆலா குறைபடுத்தி இருக்கிறான். சக்கர் என்று நரகத்தை கொண்டு அல்லாஹ் அவரை எச்சரிக்கை செய்திருக்கிறான். ஹைது கால, அல்லாஹ் சொல்லி இருப்பதை போல, சவுசுலீஹி சக்கர், நான் அவனை நரகத்தில் சேர்ப்பிப்பேன், நான் அவரை நரகத்தில் பொசுக்குவேன் என்று அல்லாஹ் சொல்றான். எப்ப சொல்றான், யாருக்கு சொல்றான்? இது மனிதருடைய பேச்சை தவிர வேறு யாருடைய பேச்சும் இல்லை என்று சொன்னவருக்கு சக்கர் என்று நரகத்தை கொண்டு அல்லாஹ் எச்சரிக்கை செய்த போது, அலிம்னா, நாம் அறிந்து கொண்டோம், வைக்கண்ணா, நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டோம், அன்னஹு கவுலு ஹாலிகில் பஷரி, இது மனிதர்களை படைத்த இறைவனுடைய பேச்சாகும். வலா யுஷ்பிஹு கவுலல் பஷரி, வலா யுஷ்பிஹு ஒப்பாகாது கவுல பேச்சுக்கு, அல் பஷரி மனிதர்களுடைய. அப்ப மனிதர்களுடைய பேச்சுக்கு இது ஒப்பானதல்ல. இது யாருடைய பேச்சு? அல்லாஹுடைய பேச்சு. எப்படி அல்லாஹுடைய பார்வை மனிதர்களுடைய பார்வைக்கு ஒப்பானதில்லையோ, எப்படி அல்லாஹ் கேட்கிறான் என்பது மனிதர்கள் கேட்பதற்கு ஒப்பானதாக இல்லையோ, அதுபோலதான் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹுடைய பேச்சு என்பதோ மனிதர்களுடைய பேச்சுக்கு ஒப்பானதல்ல. வமன் வஸஃபல்லாஹ பிமஅனா மின் மஆனில் பஷரி, மனிதர்களின் தன்மைகளில், மஆனா என்று சொன்னா தன்மை, பொருள், கருத்து, மனிதர்களுடைய தன்மைகளில் ஒரு தன்மையை கொண்டு யார் அல்லாஹ்வை வர்ணிப்பானோ, ஃபகத் கஃபர, அவன் நிராகரித்து விட்டான். ஃபமன் அபுஸரஹாதா, இதை யார் நன்கு உணர்ந்து புரிந்து கொள்கிறார்களோ, இஃதபர, அவன் படிப்பினை பாடம் பெற்றுக் கொண்டான். வஅன் மிஸ்ரி கவுலில் குஃபாரி, காஃபிர்களுடைய பேச்சுகள் போன்ற பேச்சுகளிலிருந்து, இன்ஸஜர, அவன் விலகி கொண்டான். வஅலிம, அவன் அறிந்து கொண்டான், அன்னஹு பிசிஃபாத்திஹி, அன்னஹு நிச்சயமாக அவன் யாரு, அல்லாஹ், அல்லாஹ் பிசிபாத்திஹி தனது தன்மைகளில், லைஸ கல் பஷரி மனிதர்களை போன்று இல்லை என்பதை அவர் அறிந்து கொண்டார். யார் அறிந்து கொண்டார்? யாரு அல்லாஹுவை மனிதர்களுடைய தன்மைகளுக்கு ஒப்பாக்காமல் இருக்கிறாரோ, அல்லாஹுவை மனிதர்களுடைய தன்மைக்கு ஒப்பாக்காமல் இருக்கிறாரோ, அதை விட்டு விலகி கொள்கிறார்களோ, அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லாஹு தஆலா மனிதர்களை போன்று இல்லை என்பதை. வஅலிம அன்னஹு பிசிஃபாத்திஹி, அவர் அறிந்து கொள்வார், அன்னஹு பிசிஃபாத்திஹி, நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய தன்மைகளில், லைஸ கல் பஷரி மனிதர்களை போன்று கிடையாது. புரியுதா? இங்க பாருங்க, இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதா புத்தகம் ஒன்று, அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்று இருக்கு. அதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பாடத்துல இமாம் இப்னு அபில் ஐஸ் ரஹிமஹுல்லா பதிவு செய்யறாங்க. கவனிங்க, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க. மனிதர்களை அவர்களுடைய நேரான அறிவிலும் குழப்பமடைய செய்ய, குழப்பம் இல்லாத பரிசுத்தமான இயற்கை அமைப்பிலையும் அவர்களை விட்டுவிட்டு குரானிய ஹதீசியும் அவங்க கையில கொடுத்தா அவங்க யாரும் குழம்ப மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்ப நூற்றுக்கணக்கான இடங்கள்ல நம்மளும் தான் பயான் செய்யறோம், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய கை விரிந்திருக்கிறதுன்னு சொல்லி. அதுல புதிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பழைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பாமர முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, படித்த முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த பயான்லையும் யாருமே எந்திரிச்சு இமாம் அல்லாவுடைய கை விருந்திருக்கிறது என்று சொன்னீங்களே, அல்லாவுடைய கை எப்படி இருக்குன்னு யாருமே கேட்டதில்லை. அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் ஆயிரக்கணக்கான உரைகள்ல சொல்றாங்க. இதுல யாருமே எப்போதுமே அதை கேட்கக்கூடியவர்களிலிருந்து எழுந்து அல்லாஹ் பேசுகிறான் என்றால் எப்படி பேசுறான்னு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் அப்படி யாருமே கேட்டதில்லை. அப்ப இந்த மாதிரி அல்லாஹுடன் சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுடைய வாக்கியங்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படுது. எந்த மக்களுக்கும் இதில் குழப்பமே வரல. குழப்பம் யாருக்கு வருது? யாரு லாஜிக்குகளை படித்தாங்களோ, ஃபல்சஃபாக்களை படித்தாங்களோ, வேற மதத்தவர்களுடைய கொள்கைகளை படித்து ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது அது எப்படி, இது எப்படி, இப்படி இருந்தா அப்படி ஆயிடுமே, அப்படி இருந்தா இப்படி ஆயிடுமே, இந்த குதர்க்கமும் குழப்பமும் யாருக்கு வருது? யாரு ஃபல்சஃபாக்களை படித்து குழப்பம் அடைந்திருக்கிறார்களோ, மற்ற மதங்களுடைய நூல்களை படித்து குழப்பம் அடைஞ்சிருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் வருது. பொதுமக்களுக்கு, பாமர்களுக்கு யாருக்காவது வருதா? அல்லாஹுவை மறுமை நாளில் மூமின்கள் பார்ப்பார்கள் என்று நூற்றுக்கணக்கான பயான்கள்ல ஆயிரக்கணக்கான ஆளுங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாராவது எந்திரிச்சு அல்லாஹ் பாவமா, அல்லாஹ் அப்ப எப்படி இருப்பான், எங்க இருப்பான், நம்ம எப்படி பார்ப்போம், இப்படி யாரும் கேட்கிறாங்களா? இப்ப உங்களிடத்திலேயே நம்ம நீங்க படிக்க ஆரம்பிச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி சிந்தனை வருதானா? வரவே வராது. ஏன்னா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவனை அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு நம்புவதும், படைப்புகளை பற்றி பேசப்படும் போது படைப்புகளை படைப்புகளுடைய தகுதிக்கு தக்கவாறு நம்புவதும் இது மனிதர்களுடைய இயற்கை. புரிதல், ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு ஏற்றுக்கொள்வது இது வந்து ஒரு இயற்கை அறிவு. இப்போ ஒரு அதிகாரின்னு சொல்லும் பொழுது, ஒரு மன்னர்னு சொல்லும் பொழுது, ஒரு ராஜான்னு சொல்லும் பொழுது, அதே போல ஒரு தலைவர்னு சொல்லும் பொழுது, ஒரு மந்திரின்னு சொல்லும் பொழுது, யார் யாரோட பேச்சு சம்பந்தப்படுத்தப்படுதோ அவரவருக்கு தகுந்த மாதிரி புரிந்து கொள்வது இது எல்லா மனிதர்களுடைய இயற்கை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்னா பார்ப்பாங்களா? இப்ப ராஜா சாப்பிட்டாருன்னு சொல்றீங்க, ஒரு ஏழை சாப்பிட்டாருன்னு சொல்றீங்க. சாப்பிட்டாருங்கிற வார்த்தை ஒன்று, அதனால ராஜா சாப்பிட்டது ஏழை சாப்பிட்டது ஒன்னாயிடுமா சொல்லுங்க? அப்ப அவங்கவுங்களுடைய தகுதிக்கு அவங்களிடத்துல இருக்கிறத சாப்பிடறாங்க. இப்ப இந்த மாதிரி உள்ள அறிவு இருக்குது. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. யாரு முரண்படுகிறார்களோ, விவாதங்கள் செய்கிறார்களோ அவர்கள் தான் குழப்பத்துக்கு ஆளாவார்கள். யாரு விவாதங்கள் செய்யாம நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. பாருங்க சூரத்துல் பக்கரால 176வது வசனத்துல இதான் அல்லாஹ் சொல்றான், யார் குழப்பம் செய்கிறார்களோ அவர்கள் தான் முரண்பாடுகளில் செல்வார்கள். وَإِنَّ الَّذِينَ اخْتَلَفُوا فِي الْكِتَابِ لَفِي شِقَاقٍ بَعِيدٍ. சூரத்துல் பக்கரால 176வது வசனம், சூரத்துல் பக்கரால 176வது வசனம். இப்ப பாருங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கூற்றை நம்ம ஒரு தடவை படிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. அந்த காலத்துல இமாம்கள் எந்த அளவு தெளிவா இருந்திருக்காங்க பாருங்க. அவங்களுடைய பேரை சொல்லிக்கொண்டு இன்று தங்களை தாங்களே சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்றவங்க எவ்வளவு தூரம் அவங்களை விட்டு விலகி இருக்காங்கன்னு சொல்லி, புரியுதா? இமாம் சொல்றாங்க, இமாம் அபூ ஹனீஃபா, வல் குர்ஆனு ஃபில் மசாஹிஃபி மக்தூபுன், குர்ஆன் ஏடுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. வஃபில் குலூபி மஹ்ஃபூதுன், உள்ளங்களிலே மனப்பாடம் செய்யப்பட்டிருக்கிறது. வஅலல் அல்சுனி மக்ரூஉன், நம்முடைய நாவுகளிலே ஓதப்படுகிறது. வஅலன் நபியி முனஸ்ஸலுன், நபியின் மீது இறக்கப்பட்டது. வலஃபுனா பில் குர்ஆனி மக்லூக்குன், நாம் ஓதக்கூடிய நம்முடைய பேச்சு படைக்கப்பட்டது. ஆனால் வல் குர்ஆனு கைரு மக்லூக்கின், அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆன் அது படைக்கப்பட்டதல்ல. நம்ம பேசுறோம்னா இந்த பேச்சு தான் படைக்கப்பட்டது. எது படைக்கப்பட்டதல்ல? அல்லாஹ்வுடைய கலாம் படைக்கப்பட்டதல்ல. வமா தக்கரல்லாஹு ஃபில் குர்ஆனி அன் மூஸா அலைஹி ஸலாம் வகைரிஹி வஅன் ஃபிரௌன வ இப்லீஸ் ஃபஇன் ذلك கலாமுல்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மூஸா நபியை பற்றியும் மற்ற நபிமார்களை பற்றியும் ஃபிரௌனை பற்றியும் இப்லீஸை பற்றியும் என்னென்னவெல்லாம் சொன்னானோ அது எல்லாம் அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹு தஆலா அவர்களின் புறத்திலிருந்து அதை நமக்கு செய்தியாக அவனுடைய பேச்சில் அறிவிக்கின்றான். வ கலாமு மூசா வகைரிஹி மினல் மக்லூகீன மக்லூகுன், மூசா நபி பேசினதோ அது போன்ற மற்ற படைப்புகள் பேசினதோ, மூசா நபி பேசினது படைக்கப்பட்ட ஒன்று. ஆனா மூசா நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வுடைய கலாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? வல் குர்ஆனு கலாமுல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. லா கலாமுஹும், யாருடைய பேச்சு அல்ல. இப்ப ஃபிரௌன் சொன்னதா அல்லாஹ் சொல்றான், இப்லீஸ் சொன்னதா அல்லாஹ் சொல்றான், மூசா நபி பேசினதா அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் பேசினதா அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா? இப்ப இது யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு, புரியுதா இல்லையா? இது படைக்கப்பட்டதல்ல. அவர்களிடமிருந்து அவர்கள் இப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இது குர்ஆன், இது படைக்கப்பட்டதல்ல. வித்தியாசம் புரியுதா இல்லையா? புரியல. இங்க பாருங்கம்மா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மூசா நபியை பற்றி, மற்ற நபிமார்களை பற்றியும், ஃபிரௌனை பற்றி, இப்லீஸை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌன் இப்படி பேசுறா, இப்லீஸ் இப்படி பேசுறான்னு அல்லாஹ் சொல்றான்ல. இது எல்லாம் அவர்களுடைய பேச்சுகளை எடுத்து யார் சொல்றா? அப்ப அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது அது அல்லாஹ்வுடைய சிஃபத் ஆயிடுது. அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சிஃபத் ஆயிடுது. அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்து படைக்கப்பட்டதல்ல, புரியுதுங்களா? குர்ஆனாக ஆகிவிடும் பொழுது படைக்கப்பட்டதல்ல. ஃபிரௌன் பேசினான்ல அவன் அவனுடைய காலத்துல, அந்த பேச்சு படைக்கப்பட்டது. மூசா நபி பேசினாங்கல்ல, அது படைக்கப்பட்டது. ஆனா மூசா நபி பேசியதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய பேச்சு இது யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு. மூசா நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்றான், புரியுதுங்களா? நம்ம இதை தான் அல்லாஹ்வுடைய கலாம்னு சொல்றோம். இப்ப குர்ஆனில் உள்ளது ஃபுல்லா அல்லாஹ்வுடைய கலாமுமா? குர்ஆன்ல உள்ளது ஃபுல்லா குல் ஹுவல்லாஹு அஹது இதுல இருக்கா இல்லையா? இருக்கு. அதே போல ஃபிரௌன் சொன்ன அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள்னு சொல்லி இல்லையா? இப்ப இப்லீஸ் அல்லாஹ்விடத்துல பேசுறது, நான் என்ன நீ படைத்த மனிதருக்கு சஜிதா செய்வேனா என்று இப்லீஸ் கேட்டது அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்வுக்கும் இப்லீஸுக்கும் இடையில நடந்த அந்த பேச்ச அல்லாஹ் இப்ப நமக்கு எடுத்து சொல்றான். இப்ப இது யாருடைய பேச்சா நம்ம பார்ப்போம். இப்ப குர்ஆன்ல ஃபிரௌன் சொன்னதா இருக்குது, புரியுதா? அதே போல மூசா நபி சொன்னதா இருக்குது, இப்லீஸ் சொன்னதா இருக்குது. ஒருத்தர் அப்படித்தான் செஞ்சாரு. என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அறிவாளி, அதிமேதாவி அறிவாளி, புரியுதா? அவர் வந்து ஒரு பெரிய பைண்டர், அரபி தெரிஞ்ச பைண்டர்னா என்ன, புக்கெல்லாம் பைண்ட் பண்ணுவாங்கல்ல, அட்டை போடுவாங்கல்ல, அவர் அவர்கிட்ட போய் ஒருத்தர் குர்ஆனை கொடுத்தாரு, பைண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்படி எடுத்தாரு, பார்த்தா ஃபிரௌனு வார்த்தை வருது. அச்சுச்சு, உஸ்தஃபிர்லா, குர்ஆன்ல ஃபிரௌனுங்கிற வார்த்தை இருக்குது, அடி. அப்புறம் ஷைத்தான் வார்த்தை, அச்சுச்சு, உஸ்தஃபிர்லா, குர்ஆன்ல ஷைத்தான் யாருப்பா எழுதுனா, அடி. இப்லீஸ் அடி. என்ன எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்லீஸ் பேசுனது, ஃபிரௌன் பேசுனது, அடுத்து தேட ஆரம்பிச்சிட்டாரு. தேட ஆரம்பிச்சு அங்கங்க அடி 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 அடினு இருக்கு. குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சுல, அஸ்தஃபிர்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல ஃபிரௌன் பேர் இருக்கு. எப்படி அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல யார் பேர் இருக்கா? ஃபிரௌன் பேர் இருக்கு. என்ன பக்கத்துக்கு போது இப்லீஸ் பேர் இருக்குது, அடி 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 அடி. எல்லாத்தையும் அடிச்சு அழகா பைனிங் பண்ணி கொடுத்தாரு. யாரு? குர்ஆன் கொடுத்தவங்க கொடுத்தாரு. அவர் வாங்கி பார்த்தாருல, ஏ என்னையா சிந்தி வச்சிருக்கிற, பைனிங் பண்ண கொடுத்தா எங்க பார்த்தாலும் கிறுக்கி 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 வச்சிருக்கிறிய, எழுத தெரியலையே. நீங்க என்னங்க செஞ்சீங்க, குர்ஆன் என்ற கொடுத்தீங்க, அதுல இப்லீஸ் வார் பேர் இருக்குங்க. குர்ஆன்ல யார் பேர் மட்டும்தான் இருக்கணும்? அல்லாஹ் பேர் மட்டும்தானே இருக்கணும். சரி போயிட்டு போது நபிமார்கள் பரவாயில்ல, அல்லாவை ஏத்துக்கிட்டவங்க, அல்லாவை மறுக்கக்கூடிய ஃபிரௌன் பேர் இருக்குங்க, அல்லாவை மறுக்கக்கூடிய சிலைகள் பேர் இருக்குங்க, அடிங்க. எல்லாத்தையும் அடிச்சு வச்சிட்டாரு. இது யாரு? இந்த அறிவாளிங்க செய்யற வேலை, புரியுதா இல்லையா? அது இப்லீசுடைய பேராக இருந்தாலும் யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான், புரியுதுங்களா இல்லையா? அதை தான் நம்ம அல்லாஹுடைய கலாம் என்று சொல்றோம். வாங்க அடுத்து இமாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சு அவர்களது பேச்சு இல்ல. மூசா அலைஹி ஸலாம் கலாம் அல்லாஹ், மூசா நபி இடத்திலே அல்லாஹ் பேசிய போது மூசா நபி அல்லாஹுவின் பேச்சை செவியுற்றார்கள். எப்படி நம்மளும் நம்ம அல்லாஹ் பேசினான்ங்கிறது அல்லாஹ் உதிக்க வைத்தான், மூசா நபி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாமா? அஸ்தஃபிருல்லாஹ் சொல்லக்கூடாது. அல்லாஹ் பேசினான், பேசினான், புரியுதா? சப்தத்தோடு அல்லாஹ் பேசினான், பேசினான்ங்கிறது சப்தத்தோடு பேசுறதுக்கு தானே சொல்லுவாங்க. மூசா நபி அல்லாஹ் பேசியதை செவியுற்றார்கள். எப்படி அல்லாஹ் செவியுற வேண்டும் என்று நாடினானோ அதை நம்ம விளக்க முடியுமா? விளக்க முடியாது. ஃபலம்மா கல்லம மூசா, மூசாவிடத்தில் அல்லாஹ் பேசிய போது, கல்லம ஹூபி கலாமிஹி, அல்லாஹு தஆலா தனது பேச்சை கொண்டு அல்லாஹ் பேசினான். அல்லதி ஹுவ மின் சிஃபாத்திஹி லம் யஸல், எது அல்லாஹ்வுடைய நிரந்தரமான சிஃபத் தன்மையாக இருக்குமோ அந்த தன்மையை கொண்டுதான் அல்லாஹ் பேசினான். அல்லாஹ்வுடைய தன்மைகள் எல்லாம் படைப்புகளின் தன்மைகளுக்கு ஒப்பானதல்ல, படைப்புகளின் தன்மைக்கு அப்பாற்பட்டவை. அல்லாஹ் அறிகின்றான், அவனுடைய அறிவு நம்முடைய அறிவை போன்று அல்ல. வயக்கதிரு லாக்க குதிரத்தினாம், அல்லாஹ் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான், அவனுடைய சக்தி நம்முடைய சக்தியை போன்று அல்ல. வயரா லாக்கரு ஏசினா, அல்லாஹ் பார்க்கிறான், அவனுடைய பார்வை நம்முடைய பார்வையை போன்று அல்ல. வயத்த கல்லமு லாபி கலாமின், அவன் பேசுகின்றான், அவனுடைய பேச்சு நம்முடைய பேச்சை போன்று கிடையாது. அப்ப இந்த அளவுக்கு மிக தெளிவாக நம்முடைய மார்க்க அறிஞர்கள் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹுடைய சிஃபத்தை ஒப்பற்றதாகவும், ஓமைகள் அற்றதாகவும், நிகரற்றதாகவும், படைப்புகளுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டதாகவும் நம்பி இருந்தார்கள். அதுதான் சஹாபாக்கள் தாபியினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். சரிம்மா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஓரளவுக்கு இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன்.